அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
புதுக்காலம் 15 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் இணை சட்டத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 30 இறை வசனங்கள் 10-14 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிக்கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 69.
பாவத்தின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் மக்களுக்கு அயலானானேன், என் தாயின் மக்களுக்கு அயலானானேன்.
கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
கடவுளே உமது பேரன்பின் பெருக்கி எனக்கு பதில் மொழி தாரும்.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 15-20 முடிய. இயேசு கற்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொண்டுள்ள கடவுள் திருவுளம் கொண்டுள்ளார் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 25-37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்தார். இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவனும் அன்பை பெறவும் நட்பை சம்பாதித்துக் கொள்ளவும் விரும்புகின்றான். காரணம், அன்பை பெற்றால் மகிழ்ச்சியாக வாழலாம், நட்பை சம்பாதித்தால் பயமின்றி வாழலாம். எனவே அன்பும் நட்பும் நண்பர்கள், வாழ்வின் பொக்கிஷங்கள். பின்வரும் பழமொழி இதை அழகாக தெளிவுபடுத்துகின்றது. உனக்கு எத்தனை நண்பர்கள் என்று சொல், உன் வாழ்நாளை நான் சொல்லுகிறேன் என்று. அதே வேளையில் நண்பர்கள் என்பவர்கள் அருகில் இருப்பவர்களும் அறிமுகமானவர்களும் மட்டுமல்ல, அறிமுகமாகாத அடையாளம் தெரியாதவர்களும் கூட நண்பர்களாக இருக்க முடியும். அதுதான் கிறிஸ்தவ நெறி. இதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. அடுத்து, உண்மையான நட்பு அடுத்தவனின் ஆபத்தில்தான் வெளிப்படுகிறது. அந்த ஆபத்தில் உதவுகின்ற பட்சத்தில் தன் நண்பனுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காதவன்தான் உண்மையான நண்பன். இதையே நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளும் தெளிவுபடுத்துகின்றன. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. மேலும், அறிமுகமான நண்பர்களுக்கு மட்டும் நம் உதவி கரங்களையும் அன்பையும் செலுத்துவதோடு கூட அறிமுகம் இல்லாத அயலாருக்கும் செலுத்த வேண்டும். இதுதான் இன்றைய நற்செய்தியின் சாரம். இதையே இயேசுவின் சொற்கள் வெளிப்படுத்துகின்றது. உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாகும். இதையே பிரான்சிஸ் தெலசால், அயலாரை அவரின் தேவையில் அன்பு செய்பவர்கள் இயேசுவையே அன்பு செய்கிறார்கள். அன்புதான் நம் அன்பு செயல்களின் அடிப்படை. அன்புதான் நல்ல செயல்களை இயக்கும் இயந்திரம். அறமே அவற்றின் அளவாகும் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் திருச்சட்ட வல்லுநர் ஒருவர் இயேசுவிடம் வந்து அவரை சோதிக்கும் வண்ணம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஆண்டவரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு மறுமொழியாக, யூதரின் முறைப்படி சட்டங்களை கடைபிடிக்க சொல்கிறார். காரணம், சட்டம்தான் ஒருவருக்கு மீட்பை தரும் என்பது யூதர்களின் வாதம். ஆனால் சட்டத்தில் நிறைவை காணாத அந்த அறிஞர் அடுத்து தான் நல்லவர் என காட்டிக்கொள்ள, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இரண்டாவது கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு இயேசு நல்ல சமாரியன் ஓமையை சொல்லுகிறார். இதுதான் நற்செய்தியின் இரண்டாவது பகுதி. இங்குதான் இயேசு அந்த மறைநூல் அறிஞனின் அறியாமையை போக்கி அவனுக்கு அடுத்திருப்பவர் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அடுத்திருப்பவர் யார்? இந்த ஓமையில் வரும் கதாபாத்திரங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்திருப்பவர் அறிமுகமானவர் மட்டும்தான் என்பதல்ல. அறிமுகமாகாத தேவையில் ஆபத்தில் உள்ளவனும் அடுத்திருப்பவர் என்பதை இந்த ஓமை வழியாக தெளிவுபடுத்துகின்றார். அதிலே ஒரு பயணியை பார்க்கின்றோம். இவன் தொலைதூரத்திற்கு செல்லும் ஒரு பயணி, அதுவும் யூதன். அவன் கள்வன் கையில் அகப்பட்டுக் கொண்டு அனைத்தையும் இழந்து உயிருக்காக போராடிக் கொண்டிருப்பவன். இவன் ஆபத்தில் உள்ளவன். இவனைப் போன்று உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் இருப்பவர், குழந்தைகள், பெண்கள் என்பவர்கள்தாம் இன்றைய ஓமையில் அடிபட்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற பயணிகள். இவர்கள் சுரண்டல்காரர்களால், முதலாளிகளால் நசுக்கப்பட்டு உறிஞ்சப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். அடுத்து குரு என்ற பாத்திரத்தை பார்க்கின்றோம். இவர் கடவுளுக்கு அர்ச்சனை செய்ய அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஆனால் இவரின் கண்களுக்கு அடிபட்ட மனிதனும் தெரியமாட்டான், அழுகின்ற மனிதனும் தெரியமாட்டான். காரணம், அவன் கடவுள் கடவுள் என்று மேலேயே பார்த்து செல்பவன், கீழே குனிந்து பார்க்காதவன். அப்படியே பார்த்தாலும் பாதிக்கப்படாதவன், அடுத்தவனை தொட்டால் தீட்டுப்பட்டுவிடும் என்று போலியான தூய்மையில் வாழ்ந்தவன். உண்மையில் அவன் உள்ளம் இறுகிப்போய் இருளாக இருந்தது. அவன் கடவுளுக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்தது என்று நினைத்திருந்தவன். அவன் இன்றைய குருக்கள் தலைவர்களின் அடையாளமாயிருக்கின்றான். இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள். இவர்கள் ஆபத்தில் உதவாதவர்கள். இவர்கள் மூளைதான் விரிந்து கிடக்கும், இதயமோ சுருங்கி இருக்கும். ஆபத்தில் மனிதனுக்கு உதவாதவன் அந்த ஆபத்தை விளைவித்த சொந்தக்காரன் என்று ஃப்ரெட்ஸ்லாவ் கூறுகின்றார். மூன்றாவது கதாபாத்திரம் லேவியன். இவனும் குருவுக்கு தொண்டு செய்கிறவன். குரு எவ்வளியோ அவ்வளியே சீடனும் என்று வாழ்ந்தவன். எனவேதான் அடிபட்ட அம்மனிதனை தன் குரு கண்டும் காணாமல் ஒதுங்கிச் சென்றது போல தானும் ஒதுங்கிச் சென்றவன். இவன் குருட்டு சீடன். இவனிடம் துணிச்சல் இல்லை. குரு என்ன சொல்லிவிடுவாரோ, தன்னை ஒதுக்கிவிடுவாரோ என்று பயந்தவன். இவனும் குறுகிய மனது கொண்டவன். இவன் இன்றைய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன். தனக்கு மேல் இருப்பவர்களை பார்த்து அச்சமும், தனக்கு கீழே இருப்பவர்களை கண்டு அலட்சியமும் காண்பவன். இப்படிப்பட்டவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படாதவர்கள். கடைசியாக சமாரியன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை காண்கிறோம். இவன் ஒரு சமாரியன், சக வழிப்போக்கன், சமுதாயத்தில் தீட்டுப்பட்டவன் என்று யூத மத சட்டத்தால் ஒதுக்கப்பட்டவன். ஆனால் இவன்தான் அந்த அடிபட்ட யூதனுக்கு விரைந்து சென்று உதவுகின்றான். அவன் யூதனாயிற்றே என்று பார்க்காமல் அடிபட்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனித உள்ளமாக கருதி ஓடிச் சென்று அள்ளி அணைத்து தூக்கிக் கொண்டு சாவடிக்கு சென்று கண்காணித்து மருந்திட்டவன். இவன் மூளை சிறியது, ஆனால் இதயமோ விரிந்தது. இவனிடம் ஆணவம் இல்லை, ஆனால் அன்பு இருந்தது. இப்படிப்பட்டவர்கள் இன்று சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், ஆனால் கடவுளின் பார்வையில் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள். ஒரு பணக்கார வீட்டில் 10 வயது சிறுவன் வேலை செய்து வந்தான். அவனோ ஏழை மட்டுமல்ல, தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன். அவன் ஏழை, தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக அவனுடைய எஜமான் அவனை கீழ்த்தரமாக திட்டி நடத்தினார். அவனும் பொறுமையோடு அனைத்தையும் தாங்கிக் கொண்டான். ஒருநாள் திடீரென்று அவனின் எஜமான் படுத்த படுக்கையாகிவிட்டான். அவனுக்கு உதவி செய்ய அவன் மனைவியோ பிள்ளைகளோ யாரும் அருகில் வரவில்லை. ஆனால் அந்த 10 வயது ஏழைச் சிறுவன் தன் எஜமானனுடன் 24 மணி நேரமும் இருந்து அவருக்கு உணவு கொடுத்து உறங்க வைத்து உடல் கழுவி அனைத்து வேலைகளையும் அன்புடன் செய்து வந்தான். அப்போதுதான் அந்த எஜமான் அந்த சிறுவனின் பெரும் பண்பை, அன்பு இதயத்தை புரிந்து கொண்டு தான் அவனை கீழ்த்தரமாக நடத்தியதற்காக அவனிடம் கையை பிடித்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு அவன்தான் தன் உண்மையான மகன் என்று சொல்லி தன் சொத்தை அவனுக்கு எழுதி வைத்தாராம். இனிய இதயங்களே, மனித கண்களுக்கு அழுக்காக தெரிபவர்களும் முட்டாளாக தெரிபவர்களும் தான் இன்று ஆண்டவன் கண்களுக்கு அழகாகவும் அறிவாளிகளாகவும் தெரிபவர்கள். இவர்கள்தான் நமக்கு அடுத்து இருப்பவர்கள். இவர்களுக்கு தொண்டு செய்யத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இவர்களை இனம் கண்டு இவர்கள் வாழ வழி செய்வோம்.
வல்லமையின் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மன மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அதிகாலையில் உம்மை புகழ்ந்து நன்றி கூறிடுவேன். இறைவா, அழகான நல்ல நாளை தந்து நல்ல செய்திகள் செயல்களையெல்லாம் காண வைத்தீரே, நன்றி தந்தையே. இதோ இன்றைய நாளை தருகின்றோம். உம்மை பின்பற்றி வழி நடந்து வர எங்களுக்கு தயை கூறும். உம் மந்தையில் நின்று வழி தவறா வண்ணம் எங்களை உமது பார்வையில் வழி நடத்திடும் நல்ல ஆயரே, நேசரே, உம் ஒரு வார்த்தை, உம் கிருபை, உம் அரவணைப்பு எம்மை முழுமையாக்க போதுமையா. இன்று எம்மையும் நீர் எங்களுக்காக தந்த யாவற்றையும் உம்மிடமே தருகின்றோம். ஆசீர்வதித்து புதுப்பியும் எம்மை உம் அபிஷேகத்தால் தொடும். எம் நா உம் புகழ் எடுத்தியம்பட்டும் எம் செயல்கள் உம் நாமம் பறைசாற்றட்டும். எம் வார்த்தைகள் யாவருக்கும் ஆறுதலாய் அமையட்டும். அப்பா, இந்த நாளில் உம் சித்தம் போல் என்னை வழி நடத்தும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று எமக்காக எல்லா வல்லமையோடும் காத்திருப்பவரே, எமது மன விருப்பங்களை தேவைகளை அறிந்தவர் நீர் ஒருவரே. அப்பா, உமக்கு சித்தமானால் அவற்றை எமக்கு தாரும். வரங்களை பகிர்ந்தளிக்கும் எம் அம்மா அரியே, உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும்.
Yeah.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.